நாங்கள் வாசித்த வேத பகுதி எரேமியா 3:10. எரேமியா 3:10 பழைய ஏற்பாட்டு பக்கம் 876 இருக்கின்ற 3:10 877. இவைகளையெல்லாம் கண்டு ஜூதா என்கின்ற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வார்த்தையினூடாய் நீர் தருகின்ற இந்த செய்தியை எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்வையிலும் நீர் அதை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இங்கு எரேமியாவை கொண்டு தேவன் தன்னுடைய சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதனுடைய இந்த கடைசி பகுதியையே நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த மாலை வேளையிலே. முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவை இந்த மனம் திரும்புதல் என்கின்ற இந்த மகத்தான காரியங்களை நாங்கள் கற்றவர்களாக இருக்கின்றோம். அவை இந்த மனம் திரும்புதல் என்கின்ற இந்த மகத்தான சத்தியம், அது எத்தனை தரம் அது கேட்டாலும் ஒரு மெய்யான விசுவாசிக்கு அது ஒரு அலம்பலாக அல்லது ஒரு அலுப்பாக இருக்காத ஒரு சத்தியம் என்றால் இந்த மனம் திரும்புதல் என்கின்ற சத்தியம்தான். இங்க எங்களுடைய சரீரத்திற்கு நாங்கள் ஒரு நாளைக்கு 3 தரம் சாப்பிடுவோம். அது மட்டுமல்ல, இடைக்கிள்ளை அப்பப்ப என்னென்னத்தை காண்கிறோமோ தூக்கி வாய்க்கிள்ளே போடுவோம். அது என்னத்தை காட்டுகிறது என்றால் எங்களுடைய சரீரத்திற்கு இந்த உணவு அது எத்தனை தரம் சாப்பிட்டாலும் அது எங்களுக்கு தெவிட்டாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அதே போல இந்த மனம் திரும்பப்பட்ட அல்லது இந்த மறுபடியும் பிறக்கப்பட்ட இது தேவனாலே மறுபடியும் அங்கே பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் இந்த மனம் திரும்புதலானது அது 3 நேர சாப்பாடு எப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியமோ அல்லது ஆங்காங்கே காண்பதை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட வேண்டும் என்கின்ற அந்த அவாவை போல இந்த மனம் திரும்புகின்ற செய்தியும் எங்களுக்கு ஆத்துமாவிற்கு மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு வாஞ்சிக்கின்ற பசி எடுக்கின்ற காரியமாக இருக்க வேண்டும். அவை இங்கே வானமானது இது மப்பாக இருக்கின்ற வேளையில் அங்கு கருமுகில்கள் சூழ்ந்திருக்கின்ற வேளையிலே நாங்கள் எப்ப இந்த நீளமான தெளிவான வானத்தை காண முடியும் என்றால் இங்கே அந்த கருமுகிகள் எல்லாம் அது மழையாக அது பெய்த பின்பதாய் நாங்கள் தெளிவான வானத்தை காணலாம். அதுபோல நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாவங்கள் இந்த கருமுகில்களை போல தேவனுடைய மகிமையை காண முடியாத வகையிலே இந்த பாவங்கள் எங்களை அங்கு கருமுகில்களாக வைத்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கண்ணீர் என்கின்ற இந்த மழை அது தெளிவாக எங்களுடைய கண்களினாலே இந்த தண்ணீரானது ஓட ஓட இந்த கருமுகள் எல்லாம் அது கரைந்து போய் நாங்கள் தெளிவாக வானத்தை பார்ப்பதை போல அருமையானவர்களே இந்த மனம் திரும்புதல் என்கின்றதும் என்ன செய்யும் என்றால் அது எங்களுடைய தெளிவை எங்களுக்கு எப்ப தரும் என்றால் நாங்கள் அனுதினம் எங்களுடைய பாவத்தை கண்ணீராலே கழுவி கழுவி ஊத்துகின்ற போலையுது. அவை அந்த நோக்கத்தோடு அந்த வெளிச்சத்தோடு நாங்கள் இந்த மனம் திரும்புதலை பற்றின காரியங்களை பார்க்க இருக்கின்றோம். அவை நாங்கள் இங்கு முதலாவதாக நாங்கள் இங்கு மனம் திரும்புதலை நாங்கள் இதிலிருந்து பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் தேவன் ஒரு மனுஷனிடத்திலே எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். அவை இங்கே முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும் என்பதை தேவன் தன்னுடைய ஜனத்திடத்திலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார்.
ஆவே இங்கே பாவத்தை, சாத்தான் ஆனவன்களை பாவத்தை செய்ய பண்ணி எங்களுடைய இருதயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க விரும்புகின்றான். அவன் இங்கே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எங்களை வைத்திருந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், எங்களுடைய சில சில பாவங்களை எங்களை அறிக்கை செய்ய பண்ணுகின்றான். ஆனால் இந்த பிரதானமான பாவத்தை அவன் என்ன செய்கிறான் என்றால் அப்படியே பிடித்து வைத்திருக்கின்றான். அருமையானவர்களே, இங்கே அதைத்தான் இங்கு தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பாவத்தை நாங்கள் வைத்திருக்கின்றவர்களாக அல்லாமல், நாங்கள் இங்கு முழு இருதயத்தோடும் நாங்கள் தேவனிடத்திலே எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அவை நாங்களுடைய முழு இருதயத்தோடும் நாங்கள் தேவனிடத்திலே திரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே முழு இருதயத்தோடும் தேவனிடத்திலே திரும்பாதவர்களை இங்கு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், அவள் துரோகி. அவை இந்த துரோகி என்று தேவன் சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்கள். அவை இங்கு தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இங்கு யூதா பெரியதான அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டு இருந்த இந்த ஜூதாவை பார்த்து, நீ முழுமனதோடு என்னோடு திரும்பவில்லை என்று சொல்லுவதனுடைய அர்த்தம், அருமையானவர்களே, நானும் நீங்களும் என்னுடைய சிறிய பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு, ஹோல் ஹார்ட், முழு இருதயத்தோடும் தேவனிடத்திலே திரும்புகின்றவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கே எல்லா பாவங்களிடம் இருந்தும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கே ஜூதாவிற்கு தேவன் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நீ முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே மனம் திரும்பவில்லை என்றால், நீ அங்கு என்ன செய்திருக்கின்றாய், நீ சில பாவங்களை உன்னகத்திலே வைத்துக் கொண்டு அங்கு என்னத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்கு நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியிலே அங்கு வேசித்தனம் வேசித்தனம் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் தேவனை விட்டு பாகாலை பின்தொடர்ந்ததை அங்கு வேசித்தனமாக பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அங்கு விபச்சாரத்தை செய்தது என்று சொல்லுகின்ற அந்த வேசித்தனம் என்று சொல்வதனுடைய இங்கு அர்த்தம் என்னவென்றால், பாருங்கள், அது வாசித்த பகுதியிலே, நீங்கள் ஒருவனை விட்டு இன்னொருவனோடு போறது, அதாவது மெய்த்தவனாகிய என்னை விட்டு நீங்கள் பாகாலிடத்திலே போகின்ற இந்த சந்தர்ப்பமானது, அது நீங்கள் எனக்கு விரோதமாய் செய்கின்ற கொடூரமான பாவம் என்பதை தேவன் சொல்லுகின்றார். ஆனா இங்கு ஜூதாவையும் இந்த இஸ்ரவேலையும் பொறுத்தவரையில், அவர்கள் மற்ற பாவங்களிலே சில வேளைகளிலே சரியாக இருந்தால் செய்யாமல் இருந்தாலும், இந்த முக்கியமான பாவத்திலே அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு அதாவது அவங்க முழுமையாக என்ன செய்யவில்லை, அங்கு மனம் திரும்பவில்லை என்பதை தேவன் சொல்லுகின்றார். அவர் எங்களிடத்தில் அருமையாளர்களே பல வகையான பாவங்கள் உண்டு, ஒவ்வொருவருக்கு விருப்பமான பாவங்கள் உண்டு. நாங்கள் சில பாவத்தை வெறுக்கின்றோம், சில பாவத்தை விரும்புகின்றோம், சில பாவத்தை முக்கியத்துவப்படுத்துகின்றோம், சில பாவத்தை முக்கியத்துவப்படுத்துகின்றதில்லை. ஆகவே தேவன் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற முக்கியமான பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கின்ற பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பெரும்பான்மையான பாவங்களை அறிக்கையிடுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகின்றது, நீங்கள் ஒவ்வொருவரும் முழுமையாய் எல்லா பாவத்திற்காகவும் தேவனிடத்திலே இருந்து தேவனிடத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். யோசித்து பாருங்கள், இங்கு யுத்த காலங்களில் இருந்தவர்கள் அநேகர் இருக்கின்றீர்கள். எப்போது செல்வரும், எப்பொழுது விமானங்கள் குண்டு வீசும், அழிவோம் என்று இந்த பெரிய பெரிய ஆபத்துக்களை எதிர்நோக்கி கொண்டிருந்த நாங்கள் சிறிய பாம்பு கடித்து மரித்தவர்கள் உண்டு, சின்னதான நுழம்பு கடித்து மறித்தவர்கள் உண்டு. அவை நாங்கள் என்னத்தை பார்க்கின்றோம், இங்கு பெரிய காரியங்களை பெரிய பாவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சிறிய காரியம் வந்து எங்களுக்கு என்ன செய்வது, கீழாலே குத்தி எங்களை கொண்டு விடுகின்ற எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நான் இங்கு வேதம் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு நாங்கள் சிறியதாக இருந்தா என்ன, பெரியதாக இருந்தா என்ன, தேவனுக்கு விரோதமாக செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும்
தேவன் எங்களுக்கு உணர்த்துகின்ற வேளையிலே நாங்கள் அதை எல்லா பாவத்தையும் தேவனிடத்திலே அறிக்கை செய்து நாங்கள் மனம் திரும்புகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பெரிய பாவம் மட்டும் எங்களை கொல்லும் என்று நாங்கள் ஒருபொழுதும் நினைக்க கூடாது. சிறிய பாவம் எங்களை கொல்லும். அசட்டின தன்மைகள், கீழ்ப்படியாத காரியங்கள், தேவனுடைய வார்த்தை என்னதென்று தெரியும் அது நாங்கள் கவலையினமாக விடுகின்ற காரியங்கள் எங்களை சேதப்படுத்தும். விபச்சாரமோ கொலையோ களவோ மட்டும் ஏதோ உங்களை நரகத்திற்கு கொண்டு போவதென்று மட்டும் வேதம் சொல்லவில்லை. நாங்கள் ஒருவன் ஒருவன் அர்த்தம் இல்லாமல் கோபித்தாலே தேவன் சொல்லுகிறார், நீ இதுக்கு சமன், எரி நரகத்திற்கு சமன். அவை சாத்தான் என்ன செய்கிறான், நடந்து பெரிய காரியங்களை காட்டி இந்த காரியங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லி எங்களை நீதிமான்களாக மற்றவர்களுக்கு முன்பாக வெள்ளையும் சொல்லையுமாக வைத்துக் கொண்டு எங்களை என்ன செய்கிறான், சின்ன பாவங்களை அனுப்பி எங்களை கொண்டு விடுகிறான். இது தெரியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், அவன்று பெரிய பாவங்களை பார்த்துக் கொண்டிருந்து சிறிய பாவங்களாலே கொல்லப்படுகிறோம். இதை நாங்கள் தெளிவாய், இது சாத்தானிடத்தில் இருக்கின்ற ஒரு கெட்டித்தனம். அவனுடைய காதிலே ஓதுகின்ற வேதம் என்னவென்றால், பெரிய பாவம் கவனம், சின்ன பாவம் பரவாயில்லை. எங்களுக்கு என்னவாக இருக்கிறது, அது இலகுவாக இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கு தேவன் இஸ்ரவேலுக்கு அதை சொல்லவில்லை, யூதாவிற்கு அதை சொல்லவில்லை. நீ என்ன செய்ய வேண்டும், நீ நான் உனக்கு கற்பித்த சகல காரணங்களையும் நான் உனக்கு கற்பித்த சகல கட்டளைகளையும் நீ கைப்பற்றுகின்றவனாக இருக்க வேண்டும். பொய்யாக இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், பண ஆசையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். அருமையாக அதெல்லாம் எங்களை கொல்லுகின்ற ஒரு விஷம் என்பதை மறந்து போகாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் நம்முடைய பந்திக்கு வருகின்ற வேளையிலே நாங்கள் களவெடுத்தோமோ விபச்சாரம் செய்தோமோ பொய் சொன்னோமோ என்று மட்டும் நாங்கள் சிந்திக்காமல் நாங்கள் எரிச்சலோடு, பொறாமையோடு, இச்சைகளோடு, பண ஆசைகளோடு தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல், தேவனுடைய அன்பை உணராமல், ஜொபிக்காமல், நாங்கள் தேவனோடு இருக்கின்ற ஐக்கியங்களில் நாங்கள் அதை பேணாமல் இருந்த அருமையாக அதுவும் பாவம். திருவிருந்து மேசைக்கு வருவதனுடைய அர்த்தம் வந்து ஐக்கியம். 4 மாதத்திற்கொருக்காக நாங்கள் ஐக்கியம் கொண்டாடுவதல்ல தேவன் சொன்ன ஐக்கியம். அது கிறிஸ்தவர்களாக எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கு எங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அவை நாங்கள் நபாத்திரமாக இந்த பானத்திலே பானம் பண்ணக்கூடாது என்றால் எல்லா பாவத்தையும் கிறிஸ்து இயேசுவிடத்திலே அறிக்கை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 3வது காரியம் என்னவென்றால், நாங்கள் முழு இருதயத்தோடு எல்லா பாவங்களையும் தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அவை நாங்கள் ஏன் இந்த பாவத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும், என்ன காரணம், அவை இங்கே எங்களுடைய சமுதாயமும் சபைகளுக்குள்ளே கூட இந்த பாவத்தை ஏன் விட்டுவிட வேண்டும் என்பதற்கு அவர் கொடுக்கின்ற பிரதானமான காரியம், எங்களுக்கு ஒரு அவமானத்தை தரும். அடுத்ததாக, எங்களை பற்றி மற்றவர்கள் என்னத்தை நினைப்பார்கள், அவை எங்களுக்கு இருக்கின்ற பெருமைகளும் எங்களை சுற்றி இருக்கின்ற புகழ்கள் எல்லாம் குறைந்துவிடும். அவை இதனாலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்னவென்றால், நீ பாவம் செய்தால் உன்னை ஜனங்கள் மதிக்க மாட்டார்கள். வேதம் அதை சொல்லவில்லை. வேதம் அதை ஒரு பொழுதும் சொல்லவில்லை. அவை நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அது ஆவிக்குரிய காரணமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர உலக பிரகாரமான காரியத்தை வைத்து நாங்கள் மனம் திரும்பக்கூடாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கு ஆவிக்குரிய காரியம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு இந்த மனம் திரும்புதலை தருகின்றது. அதில் எந்த ஒரு கேள்வியும் இல்லை. அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மனம் திரும்புதலை ஒரு மனிதனுக்கு அவர் கட்டளை இடுகின்ற வேளையிலே அவர் என்ன செய்வார் என்றால், ஆவியானவர் ஆவிக்குரிய காரியத்தை தான் எங்களுக்கு முன்வைப்பார். அவை இங்கு மனுஷீக ரீதியில் நாங்கள் மனம் திரும்பினால் இந்த மனுஷீகத்தை நாங்கள் முன்வைப்போம். என்னத்தை முன்வைப்போம்? அவர்கள் பிரச்சனை, இவர்கள் பிரச்சனை, ஒளியாலே பிரச்சனை, அக்கம் பக்கத்திலே பிரச்சனை, வெக்கங்களும் அவமானங்களும் என்று சிந்திக்கின்றவர்கள் இரகசியமாக பாவம் செய்ய என்ன செய்ய மாட்டார்கள்? பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அக்கம் பக்கம் தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, என்னை பிடிக்க மாட்டார்கள். ஆகவே நான் செய்வேன். காரணம் என்னவென்றால், அங்கு ஆவிக்குரிய காரியம் அங்கு முன்வைக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவர் வறுமையாளர்களே மனம் திரும்புகின்ற வேளையிலே மனிதனை முன்வைத்தோ, சமுதாயத்தை முன்வைத்தோ, எங்களுடைய கலாச்சாரங்களை முன்வைத்தோ, அல்லது எங்களுடைய குடும்ப பின்னணிகளை முன்வைத்தோ நாங்கள் ஒரு பொழுதும் மனம் திரும்பக்கூடாது. அப்படி மனம் திரும்பினால் இந்த மேசைக்கு வருவதற்கு எந்த தகுதியுமே இல்லை. அவை எது தகுதி என்றால், ஆவிக்குரிய காரியத்தை முன்வைத்து மனம் திரும்புகின்ற ஒரு நிகழ்வு. கெட்டகுமாரனுடைய என்று சொல்லுகின்ற மனம் திரும்பிய மகனுடைய நினைவை யோசித்து பாருங்கள். அவன் ஏன் மனம் திரும்பினான்? ஐயோ, நான் என்னுடைய அப்பாவிற்கு துரோகத்தை செய்தேன் என்றா மனம் திரும்பினான்? இல்லை. ஐயோ, என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் பார், இவ்வளவு பணக்காரனாக இருந்தவன் இவனுடைய மதிகேட்டு நிமித்தமாய் பண்டிகளோட எண்ணுகிறான் என்று அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் அவனை கேலி செய்வார்கள் என்றா மனம் திரும்பினான்? இல்லை. என்னவென்றால், அவன் தகப்பனுடைய அந்த அன்பை கண்டான். That's only one reason. அவன் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே எல்லாம் எப்படியாக இருக்கின்றன, அங்க தகப்பனுடைய அன்பு அவனை மனம் திரும்ப பண்ணியது. இங்கே மூன்று பேர் இருக்கின்றார்கள். அந்த மூன்று பேரிலே ஒருவரை கேட்கின்றார், நீங்கள் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஐயோ, அது மனம் திரும்பாமல் போனால் நரகத்திலே நான் அநேக கொடிய வேதனைகளை நான் அனுபவிப்பேனே, அதனாலே நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகின்றார். மற்றவர் சொல்லுகின்றார், அது பரலோக ராஜ்யத்தில் எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியங்கள் இருக்கின்றது, ஆகவே நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் மூன்றாவது சொல்கிறார் என்னவென்றால், என்னுடைய தேவன் என்னுடைய அன்பின் நிமித்தமாய் நான் மனம் திரும்ப வேண்டும். ஏன் அருமையாவே, என்னை உங்களை மனம் திரும்ப பண்ணியது என்ன? கிறிஸ்து இயேசுவின் ஊடாக பிதா எங்கள் மீது காட்டின அந்த அன்புதான் எங்களை என்ன செய்தது? மனம் திரும்ப பண்ணியது. அவை நாங்கள் மனம் திரும்புகின்ற வேளையிலே தேவன் எவ்வளத்திற்கு அன்பாக, எவ்வளத்திற்கு நீடிய பொறுமையோடு, எவ்வளத்திற்கு கிருபையோடு இருந்த அவருக்கு விரோதமாய் நான் கலகம் பண்ணினேனே. ஆகவே அவருடைய அந்த அன்பை நினைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புகின்றவர்களா? இதன் ஆவிக்குரிய காரணம் மனம் திரும்புவதற்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு சபைகளிலே, வேத படிப்புகளிலே ஒரு பொழுதும் சமுதாயத்திற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று போதிப்பது அது மாம்சத்தினுடைய போதனை. ஆவிக்குரிய போதனை என்னவென்றால், தேவனுடைய அன்பு, அதற்காய் நீ மனம் திரும்ப. இங்கு இஸ்ரவேலருக்கு தேவன் சொன்ன காரியம், நான் உன்னை எப்படியாக நான் உன்னை வைத்து பார்த்தேன், நான் இரவிலே தூங்குவதில்லை, நான் கண்களை மூடுகின்றதில்லை, ஒரு தாய் எப்படியாக தன்னுடைய பாலகனை தேற்றுவானோ அப்படியாக தேற்றினேன், உன்னுடைய உடன்படிக்கையை நான் எப்பொழுதும் நினைவு கூர்ந்தவனாக இருந்தேன். என்ன செய்ய தேவன் மனம் திரும்பப்படி சொல்லிக்கலை, அவர் தன்னுடைய அந்த அன்பை அந்த இஸ்ரவேலுக்கு காட்டினார். அதே போல் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற வேளையிலே அவருடைய மரணத்தை எங்களுக்கு அவர் காட்டுகின்றார். அதை பார்த்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாலாவது காரியம், நாங்கள் மனம் திரும்ப ஆவிக்குரிய காரணத்துக்காய் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாங்கள் மனம் திரும்ப கூடாது. நாலாவது காரியம், நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து மனம் திரும்ப வேண்டும். அருமையான உலகம் பல பாவங்களை கண்டிக்கின்றது, பாவத்தினுடைய கொடூரத்தை அது மையப்படுத்துகின்றது. ஆகவே ஒரு பாவத்தை விட்டு விட வேண்டும் என்பதிலே இங்கு சமுதாயங்களும் எங்களை உற்சாகப்படுத்துகின்றது. ஆனால் இங்கு தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த பாவத்தை செய்த ஒவ்வொருவரும் மனம் திரும்புகின்ற வேளையிலே நாங்கள் தேவன் ஒருவரை மட்டும் நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மனம் திரும்புதலே நாங்கள் ஒரு சாத்தானுடைய வீட்டில் இருந்து நாங்கள் புறப்பட்டு சில போல இன்னொரு சாத்தானுடைய வீட்டிலே போய் குடியிருந்து விடுவோம். ஆனால் தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீ சாத்தானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு நீ என்னை நோக்கிப்பார், அவர் என்னை மட்டும் நீ நோக்கிப்பார். இங்கே ஓசியாவிலே ஓசியா 7 ஓசியா 7:7 சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஓசியா 7:7 நீ என்னை நோக்கி நீ என்ன செய்யவில்லை, நீ பார்க்கவில்லை. அவன் என்னை நோக்கி நீ பார்க்காத சந்தர்ப்பத்தில் நான் உன்னை நோக்கி ஒருபொழுதும் பார்க்க மாட்டேன். அவன் அருமையானவர்களே, நானும் நீங்களும் இங்கே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இங்கே தேவன் ஓசியாவிற்கு சொன்னது போல 7:7 அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தாங்கள் நியாயாதிபதிகளை பற்றி தங்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவன் இல்லை. அவன் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்னிடத்திலே தீர்வுக்கு அவர்கள் வரவில்லை. அருமையானவர்களே, நாங்கள் எங்களுடைய சகல பாவங்களை சிறியதாகவோ பெரியதாகவோ நாங்கள் இருக்கின்ற எங்களுடைய சகல பாவங்களையும் தேவன் எங்களுக்கு உணர்த்துகின்ற வேளையிலே நாங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உன்னதமான சிலுவை பலியை நோக்கி மட்டுமே போகின்றவர்களாக இருக்க வேண்டும். திசையறை கருவியை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். இந்த திசையறை கருவி நீங்கள் எந்த பக்கம் அந்த கருவியை திருப்பினாலும் அது என்னத்தை காட்டும், அது வட பகுதியை தவிர வேறு எதையுமே அது காட்டாது. அதே போல எங்களுடைய எப்படியான பாவங்கள் அது எங்களை போட்டு அது நசித்தாலும் நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் எது, கிறிஸ்து. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தான் ஆனவன் வேறு திசைகளை வேறு காரியங்களை வேறு கிரிகைகளை எங்களை செய்வதற்காக அவன் எங்களை முயற்சிப்பான். ஆனால் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு என்னை முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்பவில்லை, என்னுடைய டிரெக்ஷன் என்னிடத்திலே திரும்பவே இல்லை அவர்கள் என்றால் அங்கு தேவன் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் எனக்கு விரோதமாயிருக்கிறேன். அவர் அருமையானவர்கள், நானும் நீங்களும் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் எங்களுடைய சகல பலன். நாங்கள் என்ன செய்கின்றோம், எங்களுடைய பாவங்களை நாங்கள் என்ன செய்கின்றோம், மற்றவர்களை பார்க்க என்னையும் மற்றவர்களுடைய பாவத்தை நான் அங்கே ஒப்பிட்டு பார்க்கின்றேன். அது இல்லை, ஒரு கிறிஸ்தவ என்னையும் தேவனையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அருமையாளர்களே, அதுதான் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கின்ற காரியம். அவர் எங்களுடைய சகல பாவத்திலும் பலவீனத்திலும் நாங்கள் மற்றவர்களை மற்ற காரியங்களை எங்களிலும் பார்க்க பரிசுத்தவான்களை எங்களிலும் பார்க்க பாவிகளை நாங்கள் பார்க்கின்றது அல்ல. வேதம் சொல்லுகின்றது, தேவன் சொல்லுகிறார், இஷ்டவேலே என்னுடைய மூப்பர்களை நீ நோக்கி பார்க்கவில்லை என்று சொல்லவில்லை, இஷ்டவேலே உனக்கு எதிராக எழுப்பின இங்கு கல்தேயரை நீ நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீ என்னை நோக்கி பார்க்க, அருமையாக நானும் நீங்களும் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் அது ஆவிக்குரிய காரியமாக இருக்க வேண்டும், வேறு எந்த ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. இங்கே பாவத்தின் விளைவுக்கு பயந்து உலகத்திற்கு பயந்து எங்களுக்கு வருகின்ற மதிப்புகள் குறைந்து போகும் என்பதை யோசித்து நாங்கள் பாவங்களை விடுகின்றது அல்ல, அல்லது பாவங்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாததினாலே பாவத்தை செய்யாமல் விடுகின்றது அல்ல. இங்கு தேவனுடைய அன்பை நினைத்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவை இந்த அன்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். கட்டகுமாரனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்த வேளையிலே, தகப்பனுடைய அன்பை நினைத்த வேளையிலே, தகப்பனை உமக்கு விரோதமாய் பாவத்தை செய்தேன் என்ற அறிக்கை செய்தான். இல்லை, நான் தரத்திற்கு விரோதமாய் தாவீது பாவத்தை செய்தான், உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தான், பச்சைபாலுக்கு விரோதமாய் பாவத்தை செய்தான், தன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் பாவத்தை செய்தான், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாவத்தை செய்தான். அவன் அறிக்கையிட்ட அறிக்கை என்ன, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவத்தை செய்தேன். இதுதான் அருமையானே, இங்கு பரிசுத்தாவியானவர் ஆவிக்குரிய காரியத்தை காட்டுகின்ற காரியம். தேவரீர் நான் உமக்கு ஒருவருக்கே விரோதமாய், அதனுடைய அர்த்தம் வந்து மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்யவில்லை என்பதில்லை அதனுடைய அர்த்தம். அங்கு முதலான காரியம், அங்கு எங்களை நோக்கி பார்க்க வைத்த காரியம், தேவன் ஒருவரே, இவர் ஒருவருமே. ஏனென்றால் தாவீது கெட்டகுமாரன் மற்றவர்களுக்கு விரோதமாய் பாவத்தை செய்வதற்கு முன்பது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்தார். அதனாலே தான் மற்றவர்களுக்கு விரோதமாக இருந்தது. தேவன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று சொன்னபடியாலே தான் அது பாவமாக இருந்தது. தாகையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னபடியாலே தான் அது பாவமாக இருந்தது. அவை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும், என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக செய்கின்ற பாவமும், நாங்கள் எப்படியான பாவமாக இருந்தாலும் அது முதலாவதாக நாங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கின்றோம். ஏனென்றால் தேவன் எங்களுடைய கட்டளைகள் நாங்கள் மீறுகின்றோம். அவை அதனாலே நாங்கள் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்தபடியால் நாங்கள் தேவனை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக நாங்கள் மறுபடியும் பாவத்திற்குள் திரும்பாதவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவத்தை செய்தோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். ஆனால் திரும்பவும் அந்த பாவத்தை செய்கின்றோம். அவை அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பாவத்தை, ஒரு பாவத்தை நாங்கள் செய்து அது உண்மையாகவே நாங்கள் அதிலே மனம் திரும்பினால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறி ஒன்று இருக்கும். அப்பளும் தேவன் வைத்திருப்பார் அந்த குறி. அந்த குறி இரண்டாம் தரம் இந்த பாவத்தை செய்ய போவதற்கு முன்பதாய் கண்ண விஷயத்தை கேட்டுக்கோ. அவை நாங்கள் இங்கே முதலாம் தரம் ஒரு பாவத்தை செய்கின்றோம், அது காலம் போக அது ஆறின கஞ்சி பழங்கஞ்சியாகி திரும்ப அந்த பாவத்தை செய்கிறோம் என்றால் எங்களுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் முழு இருதயத்தோடு மனம் திரும்பவில்லை, ஆவிக்குரிய காரணத்தினால் மனம் திரும்பவில்லை, அங்கே தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் மனம் திரும்பவில்லை. இங்கே ஆவிக்குரிய காரியத்திற்காக நாங்கள் மனம் திரும்பி இருந்தால் அல்லது முழு இருதயத்தோடு நாங்கள் மனம் திரும்பி இருந்தால் அந்த பக்கத்திலே நாங்கள் மிக கவனம் உள்ளவர்களாய் அதை குறித்ததான மிக தெளிவோடு அந்த காரியத்திலே நாங்கள் இருப்போம் என்பதை வேதம் எங்களுக்கு சொல்கிறது. ஆகவே அருமையாளர்களை, நாங்கள் பாவத்தை விட்டுவிட்டதாக சொல்லி பாவத்தை நாங்கள் செய்த பின்பும் பாவத்தை செய்தால் நாங்கள் வெளிச்சத்திற்கு விரோதமாய் பாவத்தை செய்தோம், வெளிச்சத்திலே பாவத்தை செய்தோம் என்கின்ற அந்த குற்றத்திற்கு உடன்பட்டவர்களாக இருப்போம். இங்கு நாங்கள் ஒரு எங்களுடைய நாட்டிலே இருந்து எங்களுடைய நாடானது சண்டையினாலும் யுத்தங்களினாலும் போர்களாலும் எங்களாலே வாழ முடியாது, அதனாலே நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஓடிப்போய் நாங்கள் அடைக்கலத்தை தேடுகின்ற வேளையிலே இந்த வெளிநாட்டு அரசாங்கம் அடைக்கலத்தை கொடுக்கும், ஆனால் என்ன செய்யாதனால் இந்த நாட்டிற்கு திரும்பி வருவதற்கான அனுமதியை கொடுக்க மாட்டார். நீ ஓடி வந்து விட்டாய்தானே, நீ உனக்கு தேவையில்லை அங்கே. அதே போல் நாங்கள் இந்த பாவத்தை விட்டு நாங்கள் ஓடினால் திரும்ப வருவதற்கு நாங்கள் விரும்பாதவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு உதாரணத்தை ஒரு போத சொல்ல காரியம் என்னவென்றால், ஒரு சிறைச்சாலைக்குள்ளே ஒரு சிறை கைதி இருக்கின்றான். அவன் இந்த சிறை சாலையை உடைத்துக் கொண்டு ஓடினால் அவன் பிடிபட்டால் முன்பிருந்ததிலும் பார்க்க தண்டனை கூட இருக்குமா குறை இருக்குமா? கூட இருக்கும். காரணம், திரும்ப உடைத்துக் கொண்டு ஓடியதற்காய். அவை அதே போலதான், அப்படி நாங்கள் அதே பாவத்தை திரும்ப விடுகின்ற வேளையிலே இங்கு தேவனிடத்திலிருந்து வருகின்ற தண்டனையும் அது கூடவாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அவை முதலாந்தரம் ஒரு புல உடைக்கில் ஒரு அடி விழுந்ததுதானே, ஒரு அடி தானே விழப்போது இரண்டாந்தரம் நாங்கள் யோசிக்கின்றது அல்ல ஒரு கிறிஸ்தவன். அவை முதலாந்தரம் ஒரு அடி விழுந்தால் இரண்டாந்தரம் பிழை விட்டால் நாலு அடி விழுந்தது. அது உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் சொல்லி கொடுக்கணும் ஒரு காரியம். ஒருக்கா சொன்னபடியாலே விட்டு வர இனி செய்தால் விழுமடி, திருப்பி செய்தால் ஒரு அடிக்கு பதிலாக ரெண்டு அடி விழும். அவை அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறந்து போகாதவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலே ஒரு மகன் ஒரு பொருளை களவாடி தின்னுகின்றார், முதலாந்தரம் களவாடுகின்றார், அவருக்கு ஒரு அடி. மூன்றாவது மகன் மூன்றாந்தரம் களவாடி தின்னுகின்றார், அவருக்கு நாலு அடி. நான் ஒருபொழுதும் இந்த பிள்ளை பார்த்து கேட்க முடியாது, நானும் சீனியைத்தானே திருடி தின்றேன், நீங்க எனக்கே நாலு அடி இவருக்கே ஒரு அடி என்று கேட்க முடியாது. என்னால் இது நாலாந்தரம் உனக்கு இவருக்கு முதலாந்தரம். அதே போல தேவன் திரும்ப அவர் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்தும் நாங்கள் மறுபடியும் வெளிச்சத்திற்கு விரோதமாய் பாவத்தை செய்தால் தேவன் திரும்ப சட்டை மடங்கான தண்டனையை கொடுப்பார் என்பதையும் நாங்கள் மறந்து போகாமல் அந்த பாவத்தை திரும்பி செய்யாமல் இருக்க வேண்டும். ஆகவே என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அருமையானவர்களே, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், நாங்கள் முழு இருதயத்தோடு மனம் திரும்ப வேண்டும், எல்லா பாவங்களிலும் இருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அங்கு ஆவிக்குரிய காரணம் இருக்க வேண்டும், மனம் திரும்புதலுக்குரிய காரணம் ஆவிக்குரிய காரணம் மட்டும் இருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்த்ததாக இருக்க வேண்டும். மறுபடியும் பாவத்திற்குள்ளே திரும்பாதபடி நாங்கள் மனம் திரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை இந்த காரியங்களுடைய நிலவில் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய மனம் திரும்புதல் உண்மையாகவே ஆவிக்குரிய காரணம் இருந்ததா, அல்லது நாங்கள் உலகத்திற்கும் ஜனங்களுக்கும் சபைக்கும் நாங்கள் ஒரு மாயமானவர்களாக நாங்கள் மனம் திரும்பி இருக்கின்றோமா, உலக காரியங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் பாவத்தை விடுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சிறிய பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்து மெய்யாக தேவன் எங்களை மன்னிப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களுடைய சுயநீதியை நம்பி அல்ல, மாறாக தேவனுடைய இரக்கத்தை நம்பி நாங்கள் பந்தியிலே சேர தேவன் தாம் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே. ஆமென்.